త్రయీవేద్యం హృద్యం త్రిపురహరమాద్యం త్రినయనం జటాభారోదారం చలదుదగారం మృగధరం మహాదేవం దేవం మయి హృదయభావం పశుమతిం శ్రీదాలంబం సాంబం శివమతి విడంబం హృది భజే. మూడవది శ్లోకం శివానంద లహరి గ్రంథం. భగవత్పాదాల్ பல தெய்வங்கள் மேல நிறைய ஸ்லோகங்கள் அனுகிரகம் பண்ணினா, அதுல தெய்வங்கள் வெவ்வேறு பேரோட வெவ்வேறு உருவங்களோட இருந்தாலும் இருக்கிற தத்துவம் ஒண்ணுதான். ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ சிவனாகவோ மகாவிஷ்ணுவாகவோ இருக்கிறது ஒரே தத்துவம். அந்த தத்துவங்களுக்கு பல பல விதங்கள்ல அவாவாளுடைய மனசுல ஜன்மாந்திர சம்ஸ்காரம் எப்படி இருக்கோ அப்படிப்பட்டதார உருவத்தில் அவளுக்கு ஒரு பக்தி ஏற்படும். ஆகையால் வேதாந்தத்துக்கு வந்தமையினால் ஒரே தத்துவம் தான். பரமேஸ்வரன் அவருடைய சஹஸ்ரநாமத்தில் மகாவிஷ்ணுடைய பேர் காணப்படுறது. அதே போலயே மகாவிஷ்ணுடைய சிவஹா ஸ்தானுஹோ இப்படிப்பட்டதார பெயர்கள்லாம் காணப்படுறது. ஆகையால் தத்துவம் ஒன்றே ஒன்று தான். இருந்த போதிலும் அந்தந்த பேரோட அந்தந்த ஊரோட இருக்கிறதுனால அந்தந்த உருவத்தோட இருக்கிறதுனால நமக்கு என்ன காணப்படுறது, ஓஹோ வெவ்வேறையாக காணப்படுறது. இருந்த போதிலும் அந்தந்த ஸ்வரூபத்தை நாம் தியானம் பண்ணி அதை மனசில் நிறுத்திண்டு அதனால ஒரு பலத்தை அடையலாம். அப்படி சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமாகவே கைலாசாதிபதியாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் முக்துவா மௌனம் வடவிடபனோ அப்படின்னு தான் மௌனமாகவே தனக்க சனந்தாதிகளுக்கு போதனம் பண்ணினார். அந்த மௌனமாக போதனம் பண்ணும் காலத்தில் தனக்காதிகளுக்கு புரிஞ்சது. அவ சின்முத்ரையினாலேயே ஆத்ம தத்துவத்தை எடுத்து சொன்னார். ஜீவபிரம்ம ஐக்கியம் கட்டவரலையும் ஆள்காட்டியவரலையும் ஒன்னா சேர்த்து வச்சு மீதி மூணு விரல்களையும் நீட்டி வச்சுண்டு இதுதான் சின்முத்ரை, இதுதான் தத்துவம் அப்படின்னு நமக்கு சொன்னார். இப்படிப்பட்டதான இந்த ஸ்வரூபத்தை சொல்லி மௌனமாகவே பேசாமலே இருந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் மனுஷியால் எல்லோருக்கும் சொன்னாதான் தெரியும். அப்படி ஆயிடுத்த காலம் முன்னால இருந்ததான அந்த புத்தி சக்தியானது குறைஞ்சு போயிடுத்த. ஆகையால் பேசணும். அதோட மட்டுமில்ல, அவ இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும். ஏகாந்தமாக இருந்து கொண்டு தபஸ் பண்ணிட்டு அவளுடைய நித்திய கர்மா பண்ணிட்டு இருக்கக்கூடியதான காலம் போயிடுது. கிராமத்தில் இருந்தால் கிராமத்திலே இருப்பா, வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டா. பக்கத்து ஊரத்துக்கோ எதிர்வரத்துக்கோ போறதில்ல. போறதுன்னா காட்சிக்கு போறது, இல்லைன்னா ஆத்திலேயே இருக்கு. அப்படி இருந்த காலம் விட்டு நாம அப்பப்போ ஓடிண்டே இருக்கோம். எவ்வளோ ஓடினாலும் வரக்கூடியதான காசு போற மாட்டேங்கிறது. அந்த காசுக்கு பின்னாலேயே ஓடிண்டே இருக்கானே தவிர இவனுக்கு ஒரு நிம்மதி இல்லை. ஆகையால் அவனுக்கு எந்த ஒரு சின்ன சமயம் இருந்தாலும் போறோம், அந்த சமயத்தில் அவனுக்கு சொல்லணும் என்பதற்காக பல கிரந்தங்களை எழுதினவர் அந்த பரமேஸ்வருடைய மகிமையை பற்றி எழுத ஆரம்பித்தார். அம்பாளை பற்றி எழுதினார். அம்பாளை சொல்லும் பொழுது சிவசக்தியா யுக்தா அப்படின்னு அம்பாளை பற்றி தான் சவுந்தரலஹரி எழுதணும். சிவனோட சேர்த்து ஆரம்பிக்கிறார். சிவானந்தஹரி எழுதும் பொழுது சிவனை பற்றி பேசணும். கலாபியாம் சூடாலங்கிற கலாபியாம் அம்பாளை பற்றி பேசுகிறார். என்னாச்சு, இவ ரெண்டு பேரையும் பிரிக்க முடியாதுங்கிற ஒரு தத்துவம். பிறகு அந்த சிவ நதி ஒன்றை பற்றி விசேஷமாக ரெண்டாவது ஸ்லோகத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பரமேஸ்வரனுடைய வடிவத்தை எப்படி தியானம் பண்ணணும், அந்த பரமேஸ்வரனை நம்ம மனசுக்குள்ளே எப்படி தியானம் பண்ணணுங்கிறத இங்கே சொல்லிட்டு இருக்கார். தேயமூர்த்தி பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும்னு எப்படி ஒரு லிங்காக்காரமாக தியானம் பண்ணுறதா, கையில் திரிசூரம் வச்சுட்டுருக்காமல தியானம் பண்ணுறதா, இல்லை கிழமாட்டு மேலே ஏறி நின்று உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு தியானம் பண்ண சொல்கிறேடா, எப்படி தியானம் பண்ணணும், அவருடைய குணங்கள், அவருடைய உருவம் என்ன, அவர் நமக்கு என்ன பண்ணுறார், நாம் அவரை எப்படி தியானம் பண்ணினா என்ன பலம் வரும், இவைகள்லாம் நமக்கு சொல்லணும். அவருடைய சில வீரியங்களை நம்ம மனசில் தியானம் பண்ணிக்கணும். ஒருத்தரை பற்றி நினைக்கணும்னு சொன்னால் அவர் பண்ணதான சிலதான சிறந்ததான ஒரு காரியம் நம்ம மனசில் இருந்தால் நம்ம மனசுக்கு ஒரு பக்தி ஏற்படும். அப்படிப்பட்டதான சில காரியங்கள் சொல்ல போகிறார். பரமேஸ்வரன் பண்ணியதான 16 லீலைகள் இங்கே சொல்ல போகிறார். நமக்கு சாதாரணமாக தெரிஞ்சது ஹாலாஹல லீல தெரியும், யமதர்மராஜாவை ஒட்டின எட்டி உதச்ச லீல தெரியும், மன்மதன எரிச்சலீல தெரியும். இது போல 16 லீலைகள் இங்க விசேஷமாக சொல்ல போறார். ஷோடச லீலார்ணவம்னு பேர் இந்த கிரந்தத்துக்கு. அங்கெங்க பார்க்க போறோம். இதுல இங்க நமக்கு திரிபுர சம்ஹார லீலை அப்படி காட்டி விடுறார். முதல்ல திரிபுரங்கள்னா என்னது, இவைகள்ல நம்ம பார்க்க போறோம். முதல்ல த்ரைவேத்யம் ஹிருத்யம். த்ரைவேத்யம் எங்க பரமேஸ்வரன் எப்படிப்பட்டவர், த்ரைவேத்யம் சாஸ்திரங்கள்னால தான் அவர் அறிய முடியும். த்ரையின வேதங்கள், சாஸ்திரம்னு வேற ஏதோ இல்லை, வேதம் தான். இந்த பரமேஸ்வரன் நிஜமாக அறியக்கூடியதுக்கு பிரமாணங்கள் யாவை, குடத்தை பார்க்கணுமே ஆனால் கண் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சத்தில் குடம் இருக்குமே ஆனால் கண்ணால் குடத்தை பார்ப்பேன். அந்த குடத்தில் உருவம் இருக்கணும், அந்த குடத்தில் ஒரு கலர் இருக்கணும். கலர் இல்லாத போனால் எங்கண்ணு அறியாது. காத்த அறியறதோ, காத்து இருக்க தோல்ல பட்டா தெரியறது, இருந்தாலும் அந்த காத்தை என்ன கண்ணால் பார்க்க முடியல, ஏன் உருவம் இல்லை. ஆகாசம் இருக்க ஸ்பேஸ், அதை ஏன் கண்ணால் பார்க்க முடியல, அதில் ரூபம் இல்லை. மகத்துவ சமானாதிகரோட உத்பூத ரூபம், அந்த ரூபமானது இருக்கணும். கொஞ்சம் நன்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ரூபம் இருக்கணும். வெகு தூரத்தில் ஒரே ஒரு சின்ன முடி இருந்தால் என் கண்ணுக்கு தெரியாது. முடி கருப்பு தானே சார், யார் இல்லைன்னா கருப்போ உழப்போ என் கண்ணால் அறிய முடியணுமோ இல்லையோ, ஆனால் அது ரொம்ப சின்னதாக இருந்தால் என்னால் அறிய முடியல. ஸோ அது பெருசாகவும் இருக்கணும், பெருசாக இருந்தாலும் கலர் இல்லாத போனால் அறிய முடியாது, கலரும் இருக்கணும். ஆனால் இங்கே பரமேஸ்வரன் எப்படின்னார், அசப்தமஸ்பர்ஷமரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யம் அகந்தவச்சயது. பரமேஸ்வரன் ரூபமோ சப்தமோ ஸ்பர்சமோ ரசமோ ஒன்றும் கிடையாது, உங்கள் புலன்கள்னால் அறிய முடியாது. அவருடைய உருவத்தை, அவருடைய ஒரு வசத்தையே நாம் எதனால் அறிய முடியும், சப்தத்தினால் மட்டும்தான், சாஸ்திரத்தினால் மட்டும்தான். சாஸ்திரம் என்ன, ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம், அவைகள் தான் சொல்றது. அந்த பரமேஸ்வரனுடைய மகிமையே, பரமேஸ்வரனுடைய கௌரவத்தை, பரமேஸ்வரன் நீர் எப்படி அனுபவிக்க முடியும் என்பதை சாஸ்திரம் தான் சொல்றது. சாஸ்திர சம சாஸ்திர யோனித்வாத் வேதமே சொல்றது. ஐயா சாஸ்திரத்தினால்தான் அறிய முடியும் அவரை. நாம் ஏதோ கற்பனை பண்ணி பார்க்கலாம், பரமேஸ்வரன் திருசூலத்தை வச்சுருக்கார், மாட்டு வேலை ஏறுகின்றார் அப்படின்னா சொல்லலாம். ஆனால் அவருடைய உண்மையான ஸ்வரூபத்தை எதனால் அறிய முடியும், சாஸ்திரம். த்ரயி வேத்யம் மூணு வேதங்களும் சொல்றது. ருக்வேதத்தில் பஞ்சருத்ரங்கள் இருக்கு, எதிர்வேதத்தில் விசேஷமாக ஸ்ரீருத்ரம் இருக்க, நம சிவாய சா அப்படின்னு ஸ்ரீருத்ரம் தான் சொல்றது. ஒரு மந்திரம் இருக்க, அந்த மந்திரம் சாட்சாத் வேதமே சொல்லி கொடுத்தது. எப்படி காயத்ரி மந்திரம் வேதம் சொல்லித்தோ அதே விதமாக இந்த மந்திரத்தை வேதமே சொல்லித்து. எப்படி நமக்கு ரொம்ப பத்திரமா இருக்கக்கூடியதுனால டைமண்ட் நெக்லஸ் போற பதார்த்தங்களை அலமாரில் நடுவில் வச்சுட்டு இருக்கோமோ, அதே மாதிரி அந்த பஞ்சரத்து விசேஷமாக அந்த ஸ்ரீருத்ரத்தில் நடுவில், அந்த பாகத்தில், அந்த அணுவாக்கத்துக்கு நடுவில் அந்த நமசிவாயா எனக்கூடியதான மந்திரத்தை சொல்றது. இந்த மந்திரத்தை அறியறதுக்கு எல்லோரும் அதிகாரிகள் தான். காயத்ரி மந்திரமா இருந்தால் திரைவர்ணி காலக்கத்தான் வேணும், புருஷனாகத்தான் இருக்கணும், இப்படி எல்லாம் சொல்றேன். பஞ்சாட்சர மந்திரம் எல்லோருக்கும் சொல்லலாம், எல்லோருக்கும் அதிகாரம் உண்டு. ஏன், உங்க ஆத்மாவை குறிக்கிறது. மற்றவைகள் ஆத்மாவை அறிந்துவதற்கு, அறிவதற்கு வேண்டிய மனப்பான்மையை கொடுக்கிறது. இந்த பஞ்சாட்சரி மந்திரம் பரமேஸ்வர மந்திரமானது சாட்சாத் பரமேஸ்வரனையே சொல்றது. அப்படிப்பட்டதான அந்த ஸ்வரூபம் வேதத்துல சொல்லியிருக்கு. ருக்வேதத்துல சொல்லியிருக்கேன்னா சாமவேதத்துலையும் சொன்னா போல. ஏன்னா ருக்வேதம்னா என்ன, அந்த சாகித்யம் இருக்க, அதுக்கு மேல பாட்டு பாடினா சாமவேதம். ருச்சத்யூடகம் சாமா, ருக்வேத மந்திரங்கள் தான், அதுல பாட்டு பாடினா சாமா. வெறுமனை சொன்னா ருக்வேதம், எதிர்வேதம் தரி, இது வேறு. இப்படி இந்த மூணு வேதங்கள்லையும் அந்த பரமேஸ்வரனை பத்தி பேசி இருக்கு. அந்த பரமேஸ்வரன் திரை வேத்யம் மூணு வேதங்கள்னாலையும் சொல்லப்படுகிறார். வேதங்கள்னால் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற எதிராலும் சொல்ல முடியாது. அது மேல ஹிருத்யம், அவர் எப்படி இருந்திருக்கார், ஹிருத்யம் மனதிற்கு ரொம்ப இனிமையானவர். எது எப்படி இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷம் வேணும்னா பரமேஸ்வரன் தான் பிரார்த்திக்கணும். அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணிருக்கார், உங்களை மனசுக்கு நிம்மதியை கொடுக்கிறவர். என்ன சார், அவரே அலைஞ்சுட்டு இருக்காரு, என்ன பிச்சை எடுத்துட்டு இருக்கார், மயானத்தில் இருந்துட்டு இருக்கார், பூத பிரேத பிரசாத கணங்களோட நடுவில் இருந்துட்டு இருக்கார், எல்லாம் ரைட்டு தான், இது யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு மனசு நிம்மதி வேணுமையானால் பரமேஸ்வரனை பிரார்த்திக்கணும், ஐஸ்வர்யம் வேணுமையானால் மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுங்க, சுகமான ஜீவனம் வேணுமையானால் திருமாலுடைய பாதங்கள்ல திருத்துலா ஒன்ன போட்டு நமஸ்காரம் பண்ணுவா. மகாலட்சுமி தேவர் கொட்டுவா, எல்லாத்தையும் பண்ணுவா. அந்த மகாவிஷ்ணுவ புருஷன் பண்ணும், மகாலட்சுமியே பூஜை பண்ணாதீங்க. மகாலட்சுமியை பூஜை பண்ணினா ஏதோ வந்தா போல வந்து போயிட்டே இருக்கும். மகாவிஷ்ணுவ சுப்ரோஷனம் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல தனிச்சு நிற்பலாம். ஒரு துளசி எடுத்துட்டு அந்த பரமேஸ்வரன் மகாவிஷ்ணுவின் பாதத்தில் வச்சுட்டு அவருடைய நாமத்தில் ஒரு நம நமோ நாராயணான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணீங்கன்னா ஐஸ்வர்யம் கொட்டும். அதே போலயே இங்க பரமேஸ்வரனை தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மனசாந்தி கிடைக்கும். ஏன், இவர் இவர்களுக்கு அப்பாற்பட்டவர், இவைகள்லாம் ஒன்றும் எனக்கு வேண்டாம் நினைச்சுட்டு அல்லவா அவர் சுத்தி கொண்டு இருக்க. ஒரு பைசா கையில வச்சுட்டு இருக்கல, பரமேஸ்வரன் ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, ஏதாவது கார்டு இருக்கா, ஒன்றும் கிடையாது அவருக்கு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா, பரமேஸ்வரனை யாராவது ஆராதனை பண்ணினா குபேரன் காமிச்சு விடுறார், கை காமிச்சு விடுறார். குபேரன் எப்படி இருக்குன்னு, அவர் ரிசர்வ் பேங்க் மாதிரி காசு இல்லைன்னா பிரிண்ட் அடினா. அதே மாதிரிதான் விவகாரம் என்னடா ஆச்சுன்னா, நவநிதிகள் வச்சுட்டு இருக்காரு அவர். அந்த நிதிகள்ல அந்த குடத்துல கையை இப்படி வச்சு எடுத்தாரே, ஆனால் கை எடுத்ததுமே அது மழுவுனு புல்லாயிடுமா. இப்படி நிதிகள் இதெல்லாம் மனசால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா நீங்களால, எவ்வளவு எடுக்க எடுக்க மறுபடியும் பூர்த்தி ஆகிட்டே இருக்குன்னு. இப்படி நிதிகள், அந்த நிதிகள்லாம் அவர் வச்சுட்டதுதான் அவர் யாரும் அப்படியே காமிச்சு கொடுத்தா சரின்னு கொடுப்பார். அந்த பரமேஸ்வரன் இது பாருங்க, தன்னிடத்துல இல்லாத இன்னொருத்தருக்கு கொடுக்கறது பரமேஸ்வரனாலத்தான் முடியும். படிப்பு வந்தவன் இன்னொருத்தனுக்கு படிப்பை கொடுத்து சொல்லி கொடுக்கலாம், பணக்காரனா இருக்கிறவன் இன்னொருத்தருக்கு பணக்காரனா ஆக்கலாம். ஆனால் பரமேஸ்வரன் எப்படி, தன்னிடத்துல ஒன்னும் வச்சுக்கல, இருந்தாலும் தன் அண்டின வாளுக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார். அதுதான் அவருடைய ஒரு விசேஷம். அதனால ஹிருத்யம், அவரை தியானம் பண்ண பண்ண மனசுல ஒரு சந்தோஷமும் ஒரு உணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் ஒரு தைரியமும் ஏற்படும். ஹிருத்யம் திரிபுரஹரம் ஆத்யம் திரிநயனம் திரிபுரஹரம், திரிபுர முப்புறங்களை எரித்த லீலைகள். முப்புறங்கள் இது ஒவ்வொன்றும் தனித்தனியாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். முப்புறங்கள்னா மூணு புறங்கள் இருந்ததாம், அந்த மூணு புறங்களும் மூணு அரக்கர்கள் வைத்துக் கொண்டிருக்கார், தாரகாட்சம் கமலாட்சம் விஜுன்மாலி அப்படின்னு மூணு பேர். இவாளை பத்தி விசேஷமாக ஸ்காந்த புராணத்துல சொல்றது, அந்த மூணு பேரும் பிரம்மதேவர்கிட்ட இருந்த வரத்தை வாங்கிட்டு இருக்கா. அவளை அந்த அசுராளை யாருமே கொல்ல முடியாது. அவ என்ன பண்ணியிருக்க, மூணு பட்டணங்களை அவளுக்கு மயனிட்டதை வாங்கி வச்சுருக்கா. அந்த மூணு பட்டணங்களும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தேன்னா, இரும்புனால ஒரு கோட்டை, தங்கத்தினால ஒரு கோட்டை, வெள்ளியினால ஒரு கோட்டை. இந்த மூணு கோட்டைகளும் அவள்கிட்ட இருந்துட்டு இருக்கு. இது எப்படின்னு, அது அப்படியே பறக்குமா அந்த கோட்டை, ஒரு வெறும் கிராமம் இல்லை பெரிய நகரம் மாதிரி அப்படியே ஆகாசத்துல பறந்து போயிட்டே இருக்கும். எங்கேயாவது போய் உட்கார்ந்தா அத்தனை பேர் பிராணமும் போயிடுது. இருந்தா போல இருந்து ஒரு பெரிய கோட்டை வந்து உட்கார்ந்தா என்ன ஆகும், அவ்வளவுதான் பழம் போச்சு. இவளை கொல்றதுக்கு என்ன வழின்னாரு, இவளை கொல்றதுக்கு வேற வழியே இல்லை. அந்த மூணும் ஒரு 10,000 வருஷத்துக்கு ஒரு தரம் அந்த மூணும் ஒரு லைன்ல வருமா, அன்னைக்கு அவளை ஜெயிக்கலாம். பிரம்மதேவர் என்ன சொல்லியிருக்கார், மரணம் இல்லாதான வரத்தை கொடுக்க முடியாது. ஜாதஸ்தி துருவ மிருத்யு, பிறந்தவர்களுக்கெல்லாம் முடிவுண்டு. உங்களுக்கு முடிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு பட்டணங்களும் ஒரே லைன்ல எண்ணிக்கை வரதோ 10,000 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஒருவர் உங்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லு. இவா பார்த்திருக்க, அன்னைக்கு வரவா நம்ம பார்த்துப்போம், அவன் வரவிடாம நமக்கு தடுத்துட்டு இருக்கோம், யாரையும் வரவிடாம பாத்துங்க, அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தானே பார்த்துட்டா போச்சு அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அவ தைரியமா இருந்து விட்டுட்டான். தேவதைகள்லாம் பார்த்து இவளால் தாங்க முடியல, என்ன பண்ணுறது, அவளோ இன்னொருத்தரை கொல்லவும் இன்னொருத்தரால் கொல்லப்படுறது இல்லை, மகா சூறாவளாக இருந்துட்டு இருக்கா, எல்லோரையும் விச பண்ணிட்டு இருக்கா, இப்படி இருக்கும் பொழுது என்னத்தான் பண்ண முடியும் அப்படின்னு தேவதைகளை பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவள் எல்லோரும் சேர்ந்து பரமேஸ்வரன்கிட்ட ஒரு முறையிட்டான். அந்த பரமேஸ்வரன், இவா மூணு பேரும் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம், இந்த மூணு சத்வகுணம் நல்லதான், ஆனால் சத்வகுணத்தினால் சில சமயத்தில் அகங்காரம் வந்துடும், நான் தான் ஒசத்திங்கிற அகங்காரம் வந்துருமா, அந்த அகங்காரம் வந்தா ஆணவமலம். ரஜோகுணத்தினால மறுபடியும் மறுபடியும் எல்லா செயலியும் பண்ணிட்டு இருப்பா, இதனால இது கார்மணமலம். இப்படி ஆணவமலம், காய்க மலம், கார்மணமலம் அப்படின்னு மூணு மலங்கள். அந்த மூணு மலங்களும் நம்ம சரீரத்துக்குள்ள ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரமும் இங்க இருக்கு. இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரங்கள், இந்த மூணு சரீரங்களுக்கும் அப்பாற்பட்டதாக பரமாத்மா இருக்கார். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு அன்னமய கோஷம்னு பேர், சூக்ம சரீரத்துக்கு பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மூணும் சேர்ந்து சூக்ம சரீரம். அதுக்கப்புறம் ஆனந்தமய கோஷம் எனக்குடிக்குது, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மூணாவது கோஷம் காரண சரீரம். இப்படி மூணு சரீரங்களும் மூணு மலங்களும் மூணு புறங்களும் இப்படி ஏற்பட்டு போயிடுது. இது மூணும் அந்த மூணு குணங்கள்னால ஏற்பட்டதான ஒரு சுரூபம். தேவதைகள்லாம் கேட்கிறா இப்படி ஆயிடுது என்ன பண்றது அப்படின்னு. இதை எரிக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம், இவளை கொல்லக்கூடியதான சாமர்த்தியம் பரமேஸ்வரனுக்குத்தான் இருக்கு. அப்படி இருப்பை பரமேஸ்வரனை பிரார்த்திக்கிறார் தேவதைகள். பரமேஸ்வரன் சொல்லிவிட்டார், நாம் பரவாயில்லை பண்ணிவிடுறேன், ஆனா என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் வேணும், எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண முடியும் அப்படிங்கிறார் பரமேஸ்வரன். எதற்காக? அவர் நினைச்சா எல்லாத்தையும் பண்ணிவிடலாம். இருந்தாலும் ஒரு பெரிய காரியத்தை பண்ணும்பொழுது எல்லோரையும் சேர்த்துக்கணும், டீம் ஸ்பிரிட் வரணுமா. இன்னைக்கு புதுசா மேனேஜ்மெண்ட்ல சொல்லித்தரால கிடையாது, எப்பவுமே உண்டு. ஒருவராலே பண்ண முடிந்த போதிலும் எல்லோரும் சேர்ந்து செய்தோம் என்றதான ஒரு சந்தோஷம் எல்லோருக்கும் கிடைக்கணும். அப்ப பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், சரி வாங்கோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு. அவ அடுத்த தரம் இவ மூணு பட்டணங்களும் சேரும் பொழுது நாம போவோம், போய் அவர் எரிப்போம் அப்படின்னார். இதுக்கு என்ன வேணும்? அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், எல்லா தேவதைகளுடைய சககாரம் வேணும்னு கேட்டதுனால என்னாச்சு, பூமியானது நான் தேராக வந்துடுறேன். பரமேஸ்வரன் யுத்தத்துக்கு போறதுக்கு யார் தேரா வந்தால், பூமாதேவி தேரா வந்துட்டார். அந்த தேருக்கு ரெண்டு சக்கரம் வேணும் அல்லவா, என்ன சக்கரம், சூரியனும் சந்திரனும் தேரா தேருடைய சக்கரம் ஆயிட்டார். சரி, இந்த வேதங்கள் பார்த்ததா நாங்க உங்களை காட்டி கொடுத்துருக்கோம், ஆகையால் ஒரு சத்ருவானது பரமேஸ்வரன் வந்துருக்காருன்னு அவரை காட்டணும் இல்லையோ, ஆகையால் நாங்கள் அந்த தேருக்கு குதிரைகள் ஆயிடுவோம் அப்படின்னு. நாலு குதிரைகள் அந்த தேருக்கு, நாலு வேதங்கள் நாலு குதிரைகள் ஆயிடுதான். இந்த வேதங்களை எப்பொழுதும் ஒதிக்கொண்டிருக்கக்கூடியதான பிரம்மதேவரார் என்ன பண்ணினார், அந்த குதிரைகளை காட்டி வைக்கக்கூடியதான சாரதியானார் பிரம்மதேவர், சாரதி ஆயிட்டார். சரி, அப்போ வில்லு வேணுமே, என்ன பண்ணுறது, மேரு பர்வதம் பார்த்ததா, இந்த மேரு பர்வத்தினுடைய நடுவு சிகரத்துல, சிகரத்துக்கு கீழே தான் அம்பாள் இருந்துருக்கார். அம்பா, அம்பாள் எங்க இருந்துட்டு இருக்கார், அந்த மேரு பர்வத்தின நடுவு சிகரத்துல இருந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த மேரு பர்வத்தம் என்ன பண்ணித்தான், நான் உங்களுக்கு வில்லாக ஆகிவிடுகிறேன். மேரு பர்வதம் வில்லாக ஆயிடுது. அம்பு வேணுமேன்னார், திருமால் நான் அம்பா ஆயிடுறேன்னு. சரி, வில்லா எடுத்து அம்பா எடுத்தது, நான்காயிரம் வேணுமே அந்த வில்லுக்கு என்ன, ஆதிசேஷன் நான் ரெடி ஆயிட்டேன். இப்படி எல்லாமும் சித்தமாயிடுது. இந்த மூணு பட்டணங்களும் வெள்ளி நகரம், தங்க நகரம், இரும்பு கோட்டை, இந்த மூணு ஒரு லைன்ல வந்து பரமேஸ்வரன் சித்தமா போயிட்டார். சோணீயஸ்ய ரதா ரதங்க யுகளம் சந்திரார்க்கிம்பத்வயம் கோதண்ட கனகாஜலா ஹரி ரஜத பாடா விதி சாரதி அப்படிப்பட்டதான பரமேஸ்வரன் சாம்பே பரபிரம்மணி. வெறும் பரமேஸ்வரன் அல்ல, அம்பாளோடு கூடியிருந்த அந்த பரமேஸ்வரன், முப்புறங்களை எரிக்கக்கூடியதான சக்தி இருக்கக்கூடியதான அந்த பரமேஸ்வரன், அவன் என் மனசுல நிக்கட்டும்ங்கிறார் ஒரு கவி. அப்படி சிஷ்யமா போனார், கிட்ட போனார், யுத்தத்துக்காக ரெடி ஆயிட்டார். இதற்குள்ள என்னாச்சுன்னார், இந்த பூமியில அப்படி பூந்துட்டு அந்த ரதமானது, கர்ணனுக்கு ரதமானது எப்படி யுத்த களத்துல உள்ள பூந்துருதோ அதே போல போயிடுது. அப்ப மகாவிஷ்ணு என்ன பண்ணினார் தெரியுமோ, அவர் ஒரு மாடாக, அது ஒரு ரிஷபமாய் தன்னுடைய கொம்பால அந்த சக்கரத்தை தூக்கினாரா. பரமேஸ்வரன் பார்த்தார், என்ன பண்ணினார், அந்த ரிஷபத்து மேல ஒரு காலையும் குதிரைக்கு மேல ஒரு காலையும் வச்சு பாலத்தை போட தொடங்கினார். அந்த சமயத்துல மூணு பட்டணங்களும் நேரா இருக்கிற காலத்துல, அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னார், ஒரு புன்சிரிப்பு வந்ததான் அவருக்கு. சிரிப்பா சிரிச்சார், மூணு பட்டணங்கள் எரிஞ்சு போயிடுது. ஒரு காலத்துல கண்ணால பார்த்து முப்புறங்களை எரிந்து மன்மதனை எரிச்சார், சிரிச்சு முப்புறங்களை எரிச்சு விட்டார் பரமேஸ்வரன். அதனால சிரிச்சாலும் கட்டமா இருக்கும் இல்லையோ, என்ன ஆகமோ தெரியாது. பெரியவாள்ல எந்த காரியத்தை பண்ணினாலும் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு, அது மாதிரி முப்புறங்களும் எரிச்சார். அதே மாதிரி இந்த முப்புறங்கள் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான முப்புறங்கள், ஆணவ மலம், காயிக மலம், கார்மிக மலம், இந்த மூணு மலங்கள் எல்லாவற்றையும் ஒரே ஒரு ஞானத்தினால் எரிக்கப்படுகிறது. ஆத்ம ஜானம் ஞானேன தத்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனா தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாசயதி தத்பரம் அப்படின்னு அந்த ஆத்ம ஜானம் நமக்கு வரும்பொழுது எல்லாமும் போயிடு. அதனால தான் அகண்டாக்கார விருத்தி அதை சிவஜானம்ங்கிறோம். சிவஜான பிரதாயினி அம்பாளுக்கு சொல்றல, இந்த சிவஜானம் பரம மங்களமான ஜானம். நகை ஞானேன சதுசம் பவித்ரமிக வித்யதே, ஞானம் போன்றதானா அதுக்கு சமானமான பவித்திரமான ஒரு பதார்த்தம் உலகத்துல எங்கேயுமே கிடையாது. என்ன பவித்திரம் இது? எரிக்கிறதா ஒரு பவித்திரத்தை, அஜ்ஞானத்தை அடியுடன் அழித்து விட்டது. இனிமேல் அஜ்ஞானம் உங்களுக்கு வராது. ஒரு தரம் தெரியாத விஷயம் தேடி தேடி கண்டுபிடிச்ச பிறகு மறப்போமா? மறக்க மாட்டோம். அதோட மட்டும் இல்ல, மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம பண்ணி விட்டார். நம்ம அனுபவமா பண்ணிட்டு இருக்க அனுபவம் வந்துதான் அனுபவம், அனுபவமாகவே இருந்து போறது. போற அனுபவம் இல்லை, எப்பொழுதும் இருக்கிற அனுபவம். சர்வதா சர்வ காலம் நம்மகிட்டயே இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் இருக்கு பார்த்தேல, அந்த அனுபவம் சிலது மறக்காது. சைக்கிள் கத்துன்ற பிறகு நான் மறந்துட்டேன் சார் சொல்ல முடியுமா? 10 வருஷம் நீங்க சைக்கிள் மிதிக்கல இருந்தாலும் ஞாபகம் இருக்கும். அதே போலயே நீச்சல் கத்துண்டான், நீச்சல் போயிடுமா? மறக்காது. இது வரைக்கும் நீச்சலே கொட்டலே தள்ளி விட்டோம்னு வச்சுங்களேன், எப்படியோ நீச்சல் வெளியில வந்துடுறான். சில பதார்த்தங்களுக்கு மனுஷனுக்கு மறக்காது. அதே போல ஆத்ம ஜானம் வந்தா மறக்காது. ஏன்? அந்த ஒரு சுகம், அந்த ஒரு ஆனந்தம். சர்வதா சர்வ காலம் இனிமேல் அந்த துன்பமே இல்லாத நிலை. துன்பம் வருவதற்கு வேண்டியதான காரணமான அஜ்ஞானம் அடியோடு அழிஞ்ச நிலை. இனிமேல் அஜ்ஞானம் வராது, அந்த ஆத்மானந்தம் போகாது. அப்படிப்பட்டதான ஒரு நிலையானது வருது. அதுதான் திரிபுரஹரமாத்யம் முப்புறங்களையும் எரித்தவர். முப்புறங்களையும் எரித்ததோட மட்டுமல்ல, அவர் ஆத்யம் எல்லாவற்றுக்கும் முதல் முதல் இருப்பவர். சதேவ சோம்யை தமக்ராசீத் ஏகமேவ அத்விதீயம். உலகங்கள்லாம் உண்டாகிறது பின்னால, முன்னால அவரத்தர் தான் இருந்த ஒண்டியாக இருக்கக்கூடியவர் பார்த்தாராம். உலகத்துல மனுஷியால் இருக்கா, இந்த மனுஷியாள்லாம் இந்த அஜ்ஞானத்துல மூழ்கி கடந்துட்டு இருக்கா. இவாளுக்கோ சுகம், நாம் பண்ணினதான புண்ணிய கர்மாக்கள்டைய சுகம் வேணும் வேணும்னு கேட்டு இருக்கா. நமக்கு ஏதாவது நல்லது வரணுமையானால், ஒரு உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷனோ இல்ல ஜாஸ்தி காசோ நமக்கு வரணும்னு சீக்கிரமா வரணும்னு எதிர்பார்க்கிறோம் அல்லவா? அதே மாதிரியே இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இந்த உள்ள இருக்கக்கூடியதான மாயையில புதுண்டு இருக்கக்கூடியதான பிராணிகள் எல்லாம் எனக்கு நாம் பண்ணின புண்ணியமானது அதனுடைய சுகத்தை நான் அனுபவிக்கணும் அனுபவிக்கணும்னு பார்க்கிறேன். பரமேஸ்வரன் பார்க்கிறார், இவாளுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும், எப்படி ஒரு பிறவி கொடுக்கணும். அந்த பிரிவை கொடுத்தனையானால் மறுபடியும் ஒரு குருநாதரை தேடுவான், அவர் வழியாக ஆத்ம தத்துவை அறிவான். அறிந்த பிறகு அந்த பிறவியே கடைசி பிறவியை ஆக்கிக் கொள்ளலாம். நமக்கு முதல்ல ஞானம் இருக்கு, ஆனா உலகம் தெரிய தெரிய உலகத்தோட சேர்ந்து நமக்கு ஆத்மாவை மறந்தோம். உலகத்தை தேடிட்டு இருக்கோம். உலகத்துல இது செஞ்சா நல்லதா, அது பண்ணினா நல்லதான்னு காசு பின்னால போகிறான், புகழ் பின்னாலேயே போயிட்டு இருக்கான், பதவி பின்னாலேயே போயிட்டு இருக்கான். ஆனா சாஸ்வதமான ஒரு நித்தியமான ஒரு சுகம் மறுபிறவி இல்லாதான ஒரு ஆத்மஸ்வரூபம் ஆத்மானந்தம் அதை தேடுவதில்லை. ஆனா அது தேடுவதற்காகத்தான் இந்த பிறவி உங்களுக்கு கொடுத்திருக்க. ஆத்மாவாரே திரட்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசிதவியா, அதற்கல்லவா இந்த சரீரம் கொடுத்திருக்க பரமேஸ்வரன். நீங்களே கேட்டீர்கள், நான் இவ்வளவு சுகம் பண்ணியிருக்கேனே, இந்த புண்ணிய கர்மா பண்ணியிருக்கேனே, இந்த புண்ணிய கர்மாவுடைய சுகத்தை எங்களுக்கு கொடுங்கோ கொடுங்கோ நச்சரிச்சல். ஆனா சுகத்துக்காக இந்த சரீரம் கொடுத்ததுமே அந்த சரீரத்தினால எப்பொழுதும் கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்கு. காலம் பிறந்து ராத்திரி வரைக்கும் எல்லா கர்மாவும் பண்ணிட்டு இருக்கையில ஒரு நாளைக்கு லிஸ்ட் எழுந்துக்கோ, எவ்வளவு புண்ணிய கர்மா பண்ணியில் எத்தனை பாப கர்மா பண்ணியிருக்கு. புண்ணிய கர்மா லிஸ்ட் எடுக்கிறோம், ஒரு 7-8 தேடுறதுன்னு வச்சுங்களேன். மீதி எல்லாம் பாப்பமா புண்ணியமா தெரியலேன்னு அதை விட்டான், எல்லாம் பாப கர்மா. புண்ணிய கர்மா இல்லாததெல்லாம் அவ்வளவுதானே, யாரையோ வையறோம், யாரையோ பத்தி நினைக்கிறோம், இப்படிதான் போயிட்டு இருக்க. அதிகமாக பாப கர்மாக்கள் பண்ணி மறுபடி பண்ணி அந்த சூழல்லையே மாட்டினார். குர்வதே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சதே நத்யாம் கீட்டாயிவா வர்த்தாத அவர்த்தான் தரமாசுதே. ஒரு சூழல்லிருந்து இன்னொரு சூழல், இன்னொரு சூழல்லிருந்து இன்னொரு சூழல், இப்படி இதுக்குள்ளேயே மாட்டிண்டு மாட்டிண்டு முழிச்சுண்டு இருக்கான் இவன். அதுலேருந்து அந்த சூழல்லிருந்து எப்படி தப்பிச்சுண்டு வர்றதுன்னு தெரியாது. சிவானுகிரகம் இருக்கணும், சிவானுகிரகத்தினால்தானே வர முடியும். அதனால என்ன பண்ணணும், காரணத்துக்கு காரணமா இருக்கிற பரம்பொருளை நம்ம தேடி பார்க்கணும். யார் இடத்துல வந்து உலகங்கள்லாம் உண்டாச்சோ, யார் இடத்துல உலகத்தில் ஒவ்வொரு பிராணியும் வாழறதோ, யார் இடத்துல இவர் லயத்தை அடைகிறதோ, அப்படிப்பட்டதான சத்ரூபமான பரமாத்மாவை தேடணும். அதை தேடுறதுக்காகத்தான் உபனிஷத்துகள்லாம் எல்லா உபனிஷத்தும் சிருஷ்டி பிரக்கிரையை சொல்றோம். அவரிடத்திலிருந்து வந்தது அவரிடத்திலிருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு என்ன, நீர் பார்க்கறது பொருள் அல்ல, பொருளுக்குள்ள இருக்கக்கூடியதான சத்து. தங்கத்திலிருந்து வள வருது, செங்கிலி வருது, மோதிரம் வருது, தோடு வருது, எல்லாத்தையும் தங்கம் தங்கம்னா நினைக்கிறேள். வெறுந்தோடு வெறும் செங்கிலியா நினைக்கிறாள், தங்கம் பத்திரமா இருக்கணும்னு நினைக்கிறாளோ இல்லையோ, விலை மிகுந்ததுன்னு நினைக்கிறாளோ இல்லையோ. அதே விதமாக லோகத்துல பொருளை பார்த்ததுமே அந்த பொருட்களை இரம் சர்வம் யதயமாத்மா, இவைகளுக்குள்ள அந்த பரமாத்மா இருக்கார் என்ற ஒரு நினைப்பு உங்களுக்கு வரணுங்கிறதுக்காகத்தான் ஸ்ருதிகள் இப்படி சொல்றது. அப்படி எல்லாத்துக்கும் ஆத்தியமா இருக்கார், முதல்மையானவர், முதல் முதல்ல இருந்தவர் அந்த பரமேஸ்வரன். அவரிடத்தில் தான் சூர்யா கந்தமதோ தாதா யதா பூர்வம கல்பயது ரிதம் சத்யஞ்சாபே தாது. ரிதம் நம்ம பண்ண வேண்டியது எப்படி இருக்கோ அதை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது, சத்தியம் எது எப்படி இருக்கு என்று தெரிந்து கொள்வது. ருத்தந்த்வா சத்தியன பரிசிஞ்சாமி, சத்தியந்த்வா ருதியன பரிசிஞ்சாமி அப்படின்னு அன்னத்துக்கு சுத்தரேள். ஏ ஐயா நீ சத்தியமா இருக்கள், இந்த சத்தியமா இருக்கக்கூடியதான தாங்கள் இதை நான் பெற்றுக்கொண்டு இதனால் கர்மாக்களை பண்ணணும். ராத்திரி வேளையில கர்மா பண்றது இல்லை, இருக்கிறது இருக்கும்படி அறிந்து கொண்டு அப்படியே இருக்கேன். ஆகையால் ருத்தந்த்வா சத்தியன பரிசிஞ்சாமி. அதனால தோராத்திர ரஜாயதா அஹோராத்ராணி வீதா தத் விஸ்வசியமேஷ தோபதி அஹோராத்ராணி, பகலிரவு 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 மாத்தின்றே இருக்க. இப்படி கொண்டதான பகலிரவு கொண்டதான பல தினங்கள் தினங்கள், வாரம் வாரங்கள், பட்சங்கள் பட்சங்கள், மாசம் மாசமானது, ருத்து ருது, அயனம் அயனமானது, வரிசையா வருஷம், இப்படி பல வருஷங்கள் கண்ணுக்கு தெரியாமலே ஓடி போயிடுது. 2013 நேற்று தான் வந்தது ஹாப்பி நியூ இயர் சொல்லி இன்னும் போகல, அதுக்குள்ள 4 மாசம் ஆயிடுச்சு சார், 1/3 ஆயிடுதுங்கிறான். எவ்வளவு வேகமாக காலம் போறது. புது வருஷம் வந்திருக்கு, இன்னும் சங்கல்பத்தில் பழைய நந்தன் நாமசம் வருஷங்கிறான். ஐயோ விஜய நாமசம்ல வந்து இந்த 13 நாள் 15 நாள் ஆச்சுன்னு இன்னும் ஞாபகம் இருக்கா நமக்கு, ஆனா 13 நாள் ஓடி போயிடுச்சு. காலம் வேகமாக போறது, ஆனா வேகமாக போகக்கூடியதான காலத்துக்கு பின்னால முதல்ல யார் இருக்கார், ஆத்யம் திரிபுரஹர மாத்யம் திரிநயனம் சோம சூர்யாக்னி லோச்சன. சூரியன் சந்திரன் அக்னி என்ற 3 தெய்வங்கள். சூரியனானவன் என்ன பண்ணிட்டு இருக்கார், ஒளிய கொடுக்கிறார். சந்திரன் சைசீதலத்தை கொடுக்கிறார். இந்த அக்னி இருக்கார் பார்த்தீங்களா, பாவனத்தத்தை கொடுக்கிறார். ஏன் 3 ஜோதிஷ விசேஷமாக சொல்றது, நமக்கு முக்கியமாக எந்த பொருளை பார்த்தாலும் அந்த பொருளுக்கு ஒளி வேண்டும், அறிவு வேண்டும், அதனுடைய உண்மையானது நன்றாக தெரியணும். அதை தெரிந்தால் மட்டும் போகாது, அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி உபயோகப்படுத்திக்கணும்னு வேணும். அதை நல்லதுக்கு உபயோகப்படுத்தணும். எத்தனையோ பொருள்கள் கண்டுபிடிக்கிறான், ஆனால் அதை நல்லதுக்கு உபயோகப்படுத்த மாட்டேங்கிறான். டிவி கண்டுபிடிச்சார், ஏதோ கொஞ்ச நேரம் நல்லமான முக்கியமான நியூஸ் வரணுங்கிறதுக்காக. இப்போ டிவி ஏண்டா வந்ததுன்னு கவலைப்பட்டா வீட்டு குழந்தைகள்லாம் அதில் அந்த பொம்மையை பார்த்துட்டே இருக்கேன் சார், சாப்பிட்றது இல்லை. முன்னால் சந்தமாவை காத்தி அம்மா வாயில் திணிச்சுட்டு இருந்தா, இப்போ வாயை மூழிண்டு பார்க்குறான் டிவியை, அதே தான் பார்த்துட்டு இருக்கான், விட மாட்டேங்கிறான். அதோட இந்த அம்மாவும் அதையே பார்த்துன்னு மயங்கி விட்டான். அப்படின்னா இருக்கு, எது உயர்ந்தது எது நல்லதுன்னு நினச்சோமோ அதுவே ஒரு நாளில் நமக்கு ஒரு துன்பத்துக்கு காரணமாக ஆயிடுச்சு. அப்படி இருக்கப்படாது. அதுக்காக தான் சந்திரன்னு சொன்னேன், அறிவு வேணும். அந்த அறிவானது நல்ல வழியாக உபயோகப்படுத்தப்படணும், அதுக்கு சந்திரன். ஆகையால் ஒரு கண்ணு சூரியன், ஒரு கண்ணு சந்திரன் பரமேஸ்வரனுக்கு. சூரியன் சந்திரன் அப்படின்னு உலகத்தை பொருளை கண்டுபிடிச்சு அதை சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையில் அமைச்சுக்கிறது மட்டும் இல்லை, இதனால இவன் தூய்மையை அடையணும். அக்னியானது என்ன சொல்றது, எல்லாத்தையும் பாவனகரம். ஹேமனத்தம் லட்சதே அக்னி விசுத்திஷ்யாமி கபிவா, தங்கமாக இருந்த போதிலும் அந்த தங்கத்தில் இருக்கக்கூடியதான அழுக்கை போக்குவது நெருப்புத்தான். நன்ன தங்கத்தை நன்ன உருக்கினோமையானால் அதில் இருக்கக்கூடியதான மற்ற எல்லா விதமான மலங்களும் போயிடுறது, தங்கம் சுத்தமாக பவித்திரமாக பளபளன்னு. ஆகையால் தூய்மையாக்கக்கூடியதான பொருளில் நெருப்பு. அப்போ என்னாச்சு, எது ரொம்ப தூய்மையாக இருக்குன்னு நினைக்கணுமோ அதை நெருப்பில் போட்டு சுத்தப்படுத்துகிறோம். நெருப்புக்க பாவகஹான்னு பேர், எல்லோரையும் தூய்மையாக்குறவர். அப்படி அறிவு வேணும், அறிவை நக்க உபயோகப்படுத்தணும், எனக்கு அறிவு வந்து உபயோகப்பட்டா மட்டும் போறாது, அது என்ன வேணும், அது என் வாழ்க்கையில என்ன சுத்தப்படுத்தணும். நம்ம நாட்டில் படிப்பு வேணும், அறிவு வேணும், அந்த அறிவை உபயோகப்படுத்தணும். உபயோகப்படுத்துவது அது என்ன மாத்தணும், என்னுடைய கேரக்டரை மாத்தணும். நிறைய படிச்சு மறுபடியும் கட்ட வழியிலேயே இருந்தான்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம். நாலு பேருக்கு உதவணும், சொசைட்டிக்கு சகாயம் பண்ணணும், இதுதான் நிஜமாக அறிவு வந்தவர். இதை சொல்றதுக்காக தான் திருநயனம், நயனம்னு ஒரு கண்ணுன்னு அர்த்தம். நீ நை டு லீட், உங்களை நல்ல வழியாக அழைத்து சொல்றவர். மூணு விதமாக அறிவை கொடுத்து லோகத்துக்கு ஹிதம் பண்ணும்படி பண்ணி உங்களை தூய்மையாக்கி அப்படி பண்றாராம் பரமேஸ்வரன். ஆகையால் பரமேஸ்வருக்கு திருநயனம், மூணு கண்கள் முக்கண்ணன் இருக்குன்னு இதான் விவகாரம். ஆகையால் வாழ்க்கையில் அறிவை அறிவது மட்டும் இல்லை, அறிவை உபயோகப்படுத்துறது மட்டும் இல்லை, அதோட நாமும் வளரணும். ஆசை குறையணும், குரோதம் குறையணும், நீங்கள் சுத்தமாக ஆகணும். இதெல்லாம் பண்றவர் பரமேஸ்வரன். திருநயனம் ஹிரத்யம் திரிபுரஹர மாத்யம் திருநயனம் ஜடாபாரோதாரம் சலதுதயஹாரம் மிருகதரம் ஜடாபாராதாரம். அர கம்பீரமான ஒரு தோற்றம் எது, அந்த ஜடையை வச்சுருக்க, ஜடையை அப்படி சுத்தி வச்சுருக்கார். ஃபேஷன்லாம் ஃபேஷன் அது இல்லை, தலையை வாரிக்கிறது நீட்டா வச்சுக்கிறது தான் ஃபேஷன். ஆனா என்ன பண்றார், அவர் ஜடாபார உதாரம் ஜடை எழுத்து கட்டி வச்சுட்டு இருக்கார், வைராக்கியத்தை காட்டுறாரு. நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், தலையை வாரிக்கணும், நீட்டா இருக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜடையை பிடிச்சி இழுத்து கட்டி இருக்க என்ன, இப்படியாவது வைராக்கியம் வருது. ஒரு கம்பீரமான ஒரு லுக், தபஸ் எல்லாத்தையும் வைராக்கியத்தை காட்டின் இருக்கார். இது அழகா வச்சுக்கணும், அது அழகா வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன்னால எவ்வளவு நேரம் நம்ம நிக்கிறோம்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஒவ்வொரு தரமும் வீட்டில் போய் வெளியில் வரும் கண்ணாடியை பார்த்து நம்மளை பார்த்து நாமே சிரிக்கிறோம். ஊரெல்லாம் சிரிப்பாக சிரிக்கிறதே இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிறேன். சிரிக்காமல் யாராவது ஒருத்தான் நான் கண்ணாடி பார்த்துண்டு ஏன் பார்த்துக்கணும். காலமே ஒரு தரம் பார்த்தேன்ல, இந்த முகத்தில் என்ன புதுசாக உண்டா இருக்கு, அப்போ வீங்கியா இருக்க ஏன் பார்த்துக்கிறேன். இது என்ன, தன்னிடத்தில் தனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. உலகத்தில் நாலு பேர் என்னை பார்த்தா நான் நன்னா இருப்பேனா இல்லையான்னு ஒரு சந்தேகம், அது இல்லையா அவருக்கு. அந்த ஜடை பொழிச்சு இழுத்து கட்டிட்டு இருக்கார் வைராக்கியத்தோடு, எப்படி காணப்பட்டா என்ன. ஆனா உதாரமான ஒரு ஸ்வரூபம் ஜடாபாரோதாரம் சலதுரகாரம். உடம்பு முழுக்க ஹாரங்கள்லாம் இருக்க என்னதுன்னு பாம்புகளை ஹாரமா வச்சுட்டு இருக்கார். இந்த ஹாரங்கள் பாம்புனால எதுக்காக இருக்குன்னு, அது நெளிஞ்சுட்டே இருக்கப்போ அது நெறியறதுனால என்ன, இவர் அசையாம இருக்கணும். நமக்குள்ள ஒரு பதார்த்தம் இருக்கு, அது நெளிஞ்சுட்டே இருந்தா கீழ் விழுந்துடும். கீழே விழாம இருக்கணும், நீங்க என்ன பண்ண, அசையாம ஸ்தானுவா இருக்கணும். அதை பிராக்டிஸ் பண்றாரு அவர். அதான் ஜல துரகாரம், ஹாரங்கள் தலையிலிருந்து தலையிலிருந்து அங்கெங்க, கையில ரெண்டு பாம்பு, விரல்ல ரெண்டு பாம்பு, முழுதுல ரெண்டு பாம்பு, இப்படி போயிட்டு இருக்கு. அதுவும் ஒரு இடத்துல வெறுமனை நிக்க மாட்டேங்கிறது, பாம்பு நிக்குமா, பாம்புனுடைய சுவாவமே நெளிஞ்சுட்டு இருக்கா, அது இடத்துல ஒரு இடத்துல நிற்காது, அது பாட்டுக்கு தோறிட்டு இருக்கா. ஆனால் அதை உடம்புல போட்டுட்டு இருக்கார், கீழையும் மேலையும் போயிட்டு இருக்கார். கொஞ்சம் யோஜனை படி பாருங்க, நமக்கு மேலே ஒரு சின்ன எறும்பு போனாலே நம்மளால் தாங்க முடியல. கொசு வந்து உட்காரதுக்கு முன்னால் பழாலும்னு அடிக்கிறான். ஆனால் விவகாரம் என்னடா, அந்த பாம்பு போயிட்டே இருக்கு. அப்படி என்ன, எது எப்படி போனாலும் சரி, நீங்கள் அசையாமல் உங்கள் நிலையில் இருக்கணும், அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கு, அது காமிக்கிறேன். ஸோ இந்த பாம்புகள் நலிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்றதுக்கு என்ன, அப்படி இருந்த போதிலும் நான் என் மனசை கோட்டை விடலை பாருங்க, ஒரு கான்சன்ட்ரேஷனா இருந்துட்டு இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்றான். சல துரகாரம், பாம்பு உரகம், உரசா கச்ச தீட்டி உரகம். அந்த பாம்புக்கு கால் இல்லை, அது எப்படி மார்பாலேயே நடக்கிறது, அதனால்தான் உரகம்னு பேர், உரசா கச்ச தீட்டி உரகம். அதே போலயே நம்ம பாருங்க, எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான எல்லாமும் எதை சுத்தி இருக்க, நம்ம காலம் எழுந்து ராத்திரி வரைக்கும் நம்ம பண்ணக்கூடியதான செயல்கள்லாம் இந்த வயத்தை சுத்தி தான் இருக்கு. இந்த வயருக்கு நிறைய வேணும், கடைசி வரைக்கும் நான் நல்லதே சாப்பிட்டுருக்கேன், எனக்கு பிடிச்சதான ஆகாரம் வேணும். இந்த அன்னத்துக்காகத்தான் சார் மனுஷன் எப்பவும் பண்ணிருக்கான். அந்த அன்னம் என்ன, இப்ப இருக்க நிறைய சேர்த்து வச்சு விட்டேனே, ஒன்றும் தெரியல, எங்கிட்ட 50 லட்சம் இருக்குன்னா இன்னைக்கு பெரிய அமௌண்டா இருக்கலாம், இன்னொரு 10 வருஷம் ஆனா என்ன அதுன்னு தெரியல. போன மாசம் அரிசி விலை என்ன, இந்த மாசம் அரிசி விலை என்ன, போன மாசம் பீன்ஸ் விலை என்ன, இந்த மாசம் பீன்ஸ் விலை என்ன, கிலோ 120 என்னத்த பண்றது, இப்பவே 120 10 வருஷம் இருந்தா 1200 ரூபாய் கிலோ, என்ன பண்ண போறேன், வாங்கவேடா இல்லையா. ரேட் ஆஃப் இன்ஃபிளேஷன் அப்படி வளர்ந்துட்டே இருக்கு. டிஏ வளர்றதுன்னு வளரட்டும்னு உங்களால வாழ்க்கையில எப்படி இருக்க போறேள். அப்ப என்னாச்சு, எல்லாமே இவன் பண்ணக்கூடியதான எல்லாத்தையும் சுத்தி சுத்தி இந்த இவன் சாப்பிடறதுல தான் இருக்கு. அதனாலதான் ஊரா கம்முனர், உரசு மார்பு வயறு இது அதாவது தானே நடக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணும்பா. என்ன பிறக்க வச்சவன் அவன் காப்பாற்ற மாட்டானோ, வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காள், இன்னும் அந்த கஷ்டம் இதனாலேயே வரப்போறது கிடையாது. எத்தனை கட்டங்கள் வரப்போ நமக்கு எப்படி தாண்டி வந்தான், பின்னாலேயே அந்த தெய்வ சக்தி இருக்கா இல்லையா, எதை நம்பிட்டு வந்தான். கையை விட்ட நாட்கள் எல்லாம் உண்டு, இனிமேல நான் வாழ முடியாதுன்னு நினைச்ச நாட்கள் எல்லாம் உண்டு, அதுக்கும் தப்பிச்சுன்னு இந்த தூரம் வந்திருக்கல. யார் உங்களை காப்பாத்துற அந்த பரமேஸ்வரன் அல்லவா இத சொல்றாராம். ஒன்னும் பயப்படாத, என் மேல எத்தனை போயிட்டு இருப்பாரு, நான் ஸ்தானுவா எப்படி நிக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் நிக்கணும். ஆமா நிக்கணும் சொல்றேள், என்னால முடியலப்பா, எங்கிட்ட ஒரு குரங்கு ஒண்ணு இருக்க, என்ன இந்த மனசுங்கிற குரங்கு, அது பாட்டுக்கு ஓடிண்டே இருக்குன்னு, அதை புடிச்சுக்க என்னால முடியலையே, அதனாலதான் நான் புடிச்சு காமிக்கிறேன். முருகதரம் மான் வச்சுட்டு இருக்க, இந்த மான் பின்னால இருக்கிற ரெண்டு காலையும் புடிச்சுட்டு இருக்க, அந்த மான் காலை புடிச்சுட்டா சும்மா இருக்க வேண்டியதுதான், ஓடிண்டுதான் இருக்க, பாஞ்சுன்னு இருக்கு. சிவனுடைய கையில இருக்கிற இந்த மானை பார்த்தீங்களா, அது ஆகாசத்துல ஓடிட்டு இருக்க, அதனுடைய வால் காமிக்கிறது எப்படி காத்துல பறக்கிற போல இருக்கு. இவர் ரெண்டு காலையும் பிடிச்சுட்டு இருக்கார், அது பாட்டுக்கு அது எங்கே ஓடுறது, போய் பொம்மைய பாருங்க, அது இப்படி ஓடுறதோ இல்லையோ, அது என்னத்தை குறிக்கிறது, நம்ம மனசை குறிக்கு. மனசை இழுத்து வச்சுருந்தாலும் அந்த மனசை எங்கேயோ ஓடுறது சார். கேனேஷி தம்பத திப்ரேஷி தம்மனஹா, முதல்ல மனசு தான் பிடிச்சார். கண்ணு போறதுன்னு பார்க்க முடியல, கண்ணை மூடிக்கிறோம். ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம்னா ஐயோ வேண்டாம் கண்ணை மூடிக்கிறேன். ஏதாவது ஒரு விவகாரம் ஏதோ கடோரமா யாராவது பேசிட்டா ரெண்டு காதையும் பொத்திக்கிறேள். அதே போலயே வாயில ஏதாவது இருந்ததுன்னா வாயை முடிக்கிறேள், மூக்க முடியாது பிராணம் போயிடும், கொஞ்ச தூரம் மூக்க முடிக்கிற அவ்வளவுதான். ஆனா என்னாச்சு, மனசை ஏதாவது பண்ண முடியுமா உங்களால, அது பாட்டுக்கு அது ஓடிண்டே இருக்க, எங்கெங்கயோ ஓடுறதுன்னு, இதை நினைக்க வேணாம்னு நினைக்கிறேனோ அதை பக்கம் ஓடுறது, இதை மறக்கணும்னு நினைக்கிறேன் அதை பிடிச்சுக்கிறது, வேண்டாம்னு அழுத்தி வச்சா மறுபடியும் அந்த பக்கமே ஓடுறது, அப்படி இருக்கக்கூடியதான மனசை காமிக்கிறார முருகதரம். பிடிச்சி வச்சுட்டு இருக்க பரமேஸ்வரன், நீங்க நமஸ்காரம் பண்ணுங்க, உங்க மனசு தாரா நீங்க சொன்ன பிச்சு கேட்கும், வேற வழி இல்லை. ஏன் அதை பிடிச்சி விட்டார், சத்யதா ஸ்னேனகா சேனகாதுகா, அந்த பட்சியை பிடிச்சுண்டு அதனுடைய வாலுக்கு அதனுடைய காலுக்கு கயிறை கட்டி விட்டு அப்படியே ஆகாசத்தில் விட்டுருக்கான். ஆகாசத்தில் சுத்தி 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 அந்நியத்ராலம் ஆயதனமலப்துவா, வேற எங்கேயும் அது இருக்கிறதுக்கு இருப்பிடம் இல்லாமல் பந்தனமே உபாஸ்ரயத்தே, எந்த இடத்துல அவன் கட்டி இருக்கானோ அந்த இடத்துக்கே வந்து படுத்துக்கிறது தான். அதே மாதிரி பசுமாடும் அப்படித்தான், அதுக்கு தூணில் கட்டி விட்டேன், அது ரெண்டு தூரம் மூட்டி மூட்டி இழுத்து பார்க்கும், அங்கெங்கேயும் போகும், அப்படி எவர கயிறு இருக்கோ அவ்வளவு தூரம் அப்படி சுத்திட்டு வருதும். கடைசியில் என்ன, எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வந்து படுத்துக்கும், தூங்கிப்பட விவகாரம். அதே மாதிரி தான் நம்ம மனசை பிடிச்சுட்டு இருக்காரு பகவானுக்கு, அந்த மனசை கொடுத்துருக்கோம் பரமேஸ்வரருக்கு, மனசு ஓடட்டும் அவர் கையில வச்சுட்டு ஒன்னும் பண்ண முடியாது, தானா வந்து நிற்கும். ஆகையால் தான் முருகபதரம் ஏன் கையில மானை வச்சுட்டு இருக்கார் பார்க்கணும், பரமேஸ்வரன் கையில திரிசூலம் வச்சுட்டு இருக்கார், சத்தரகஸ்தம குணங்கள் முக்குணங்களையும் நான் என் கையில வச்சுட்டு இருக்கேன், அது உங்களை ஒன்றும் பண்ணாது. மாயா கேஷா தெய்வீ கேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தம் தரத்திதே, அப்படின்னு திருசூலதாரியா இருக்கக்கூடியதார பரமேஸ்வரனைக்க தியானம் பண்ணலையானால் மாயை இனிமேல உங்களை தான் வாலாட்டாது. உங்க மனசானது நம்ம சொன்ன பேச்சு கேட்கணும், அலை பாயப்படாது, அலை பாயுதேன்னு பாடுறான் கானடால, வேண்டாம் பரமேஸ்வரன் கையில உங்க மனசை கொடுத்துருந்தான். மிருகதரம் ஜடாபாரோதாரம் சலகரகாரம் மிருகதரம் மகாதேவம், தேவதைகள்னா மகாதேவன் பேரு பரமேஸ்வரனுக்கு தான், மற்ற எல்லா தேவதைகளும் மகாதேவன் பேர் வராது. தேவராஜன் மகாவிஷ்ணுக்கு பேர். தேவராஜன் வைஷ்ணவாள்லாம் தேவராஜன் பேர் வச்சுருக்காரு. தேவராஜ ஐயங்கார் தேவராஜாங்கிற ஒரு பேரானது ரூடியா மகாவிஷ்ணுக்கு சொல்றது. மகாதேவன் சொன்னா அந்த தேவன் பரமேஸ்வரனைத்தான் குறிக்கும். அது அவருக்கு மகத்துவம் என்ன? தேவத்துல ஸ்வப்பிரகாசமா இருந்தாலும் அவரிடத்துல ஒரு மகத்துவம் என்ன? எல்லாரோட ரொம்ப கீழ்தரமான நிலையில இருக்கார். அத்தியந்த சுலபி. அவர் எங்கேயும் மனசுல கொஞ்ச தூரம் தியானம் பண்ணா கண்ணுக்கு எதிர்க்க வந்துருவார். ஆசுதோஷ் பேரு. அவ்வளவு சுலபம். ஒரு பில்வத்தை வச்சு ஒரு உதரடி தலத்தை போட்டு நமசிவாயாரு சொல்லுங்க, சுலபமாக உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பூர்த்தி பண்ணி வைப்பார். அவருக்கு இது அதுங்கிற விவகாரம் இந்த பட்டாட்டோப்ப ஜபர்தஸ்து ஒண்ணுமே கிடையாது. எதையும் வச்சுக்கல. எப்படி சார் வாழறாள்? ஏதோ அம்பாள் பண்ணினதா சொல்லணும். ஸ்வயம் பஞ்சமுக. அவருக்கு அஞ்சு வாயாம். பத்யோஜாதம் வாமதேவம் வாகோரம் இப்படி எல்லாம் அஞ்சு வாய். ஒரு வாய் இருந்தாலே சாப்பிட முடியல, போறலேன்னா வேலை ஜாஸ்தி எழுதுங்கிறாள். அஞ்சு வாய் அவருக்கு. குழந்தைகள்ல என்ன? புத்திரவு ஷடா நன்னோ ஒருத்தர் யானை வாயம், இன்னொரு பையனுக்கு ஆறு வாயம். என்ன பண்ற? எப்படி சார் வாழ்க்கை முடிக்கும்? என்ன ஐவிஜி இருக்குன்னு கல்யாணம் பண்றப்ப கேட்கிறார். என்ன இருக்கு உங்களுக்கு சப்தர்ஷிகளை? எங்க பரமேஸ்வர்கிட்ட என்ன இல்லேன்னு கேளுங்க. எதுவுமே இல்லை. கட்டிக்கிறதுக்கு வஸ்திரம் இல்லை. ஒரு கஜதம்பாம்பரதர் அவர் யானையை கொண்டார். அந்த யானையுடைய தோலை எடுத்து கட்டிண்டார். அது என்ன சில்க் கிளாத் மாதிரி பட்டு வஸ்திரம் கட்டினா போல அவருக்கு. என்ன சார் ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கேன்னா? பரவாயில்ல இப்ப என்னாச்சுன்னே. ஆனா எங்க பார்வதி மாதா பார்த்தாலும் நான் இந்த வெளி ஆடம்பரை பார்க்கறதுல உள்ள இருக்கிற மனசை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். அது மாதிரி திகம்பர கதம் ஜீவேத். எப்படி சார் வாழற? அன்னபூர்ணான சேத்குருஹே. ஒரு மனுஷன் முன்னுக்கு வாழணுமே ஆனால் பின்னால அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கு. அந்த அம்பாளுடைய அனுகிரகம் இங்க பார்த்தீங்களா? இந்த பிஷாண்டர்னு ஒருவர் கபாலீஸ்வரத்தில், அவர் வெறும் ஓடுதான் கையில இருக்கும். அம்பாள் என்னென்ன? தங்க பாத்திரம், ரத்னங்கள் செதுக்கின பாத்திரம், தங்க கரண்டி, அதில் ரத்னங்கள்லாம் செதுக்கி இருக்கு, டைமண்ட்ஸ் எல்லாம் செதுக்கி இருக்கு. அந்த அம்பாள் போடுறாளாம். என்னம்மா நீங்க தான் போடுறீல, சாதாரண பாத்திரத்தில் போடப்படாதன்னு. நம்ம ஸ்டேட்டஸ் இது, அவருடைய ஸ்டேட்டஸ் அது. அவ்வளோதான் பண்ணது. அதனால தான் அவருக்கு கபாலின்னு பேர். வெறும் கபாலத்தை தான் வச்சுட்டு இருக்க. ஆனால் அம்பாள் அப்படி சொல்லிருக்க. அதனால திகம்பர கதம் ஜீவேன் அன்னபூர்ணா நச்சேத்ரஹே அப்படின்னு விசேஷமா. அந்த பரமேஸ்வரன் மகாதேவன் ரொம்ப எளிமையானவர். ஆனா என்ன உயர்ந்ததான ஒரு சுபாவம் உள்ள மகாதேவம். தேவம் வெறும் தேவன் மட்டும் இல்ல, ஸ்வப்பிரகாசமான சைத்தன்யம் அவர். நம்ம ஆத்மா ஸ்வப்பிரகாசம் எப்பொழுதும் காணக்கூடியதான் சைத்தன்யம் அவர். மயி சதவபாவம் சதயபாவம். என்னிடத்துல எப்பொழுதுமே நல்ல எண்ணத்தோட இருக்கான். அவருடைய குட் புக்ஸில் நாம் இருக்கணும். அந்த பரமேஸ்வரனை அந்த தியானம் பண்ணணும். எப்பொழுது இவன் நல்லவன், இவன் பக்தன், இவருக்கு க்ஷேமம் உண்டாகட்டும்னு அவர் நினைக்கணும். மை சதய பாவம். எப்படி பசுபதி தெரியாம இந்த சம்சாரத்துக்குள்ள மாட்டின்றேன் சார், இந்த பாசங்கள்ல இருந்தோ மாட்டிடுத்து. என்ன பாசம்? ஆணவமலம், காய்கமலம், கார்மிகமலம், இதுதான் பாசங்கள். இந்த பாசங்கள்லாம் அந்த மாடை கயரால கட்டிவிட்டான். கட்டியாச்சுன்னு அதை யாரும் அவுக்க முடியும்? மாட்டால தானா அவுத்து கொள்ள முடியுமா? முடியலையே. இவரால் அவுக்க முடியாமத்தானே கட்டியிருக்கான். இதை அவுத்துன்னு தெரிச்சுன்னு போகப்படாதுன்னா கட்டியிருக்கான். அதை யார் அவுக்க முடியும்? அந்த பசுபதியா இருக்கிறவன். மாடை கட்டினவன் அதை வந்து அவுக்கணும். அதே போல இந்த பசுவா நான் இருக்கேன். பசுவுக்கு ஞானம் இல்லை, அதுக்கு சாப்பிட்டா தான் தெரியும். அது திருப்பியும் எடுத்து வச்சுக்கணும்னு தெரியலையே பாவம். அதுக்கு இப்பதான் இந்த வேலைக்கு ஆயிடுத்து, ராத்திரிக்கு வேற ஏதாவது வேணுமா? சரி, நம்ம நாளைக்கு என்ன வேணும்னு வச்சுருக்கோம். ரிட்டையர் ஆனப்பறம் எப்படி வாழணும்? பென்ஷன் இருக்கா? அதுக்காக அது வளர்றதா? அதோடு இல்லாமல் நம்ம கடைசி வரைக்கும் சௌக்கியமாக இருப்போமா? என்னென்ன பிளான் போட்டுக்கிறோம்? இன்சூரன்ஸ் வேற பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கா போல, அவனும் போயிடலான்னு. ஒன்றும் தெரியாது என்ன ஆகும் உலகத்தில் சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கை, இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரைக்கும் சௌக்கியமாக இருக்கணும். ரிட்டையர் ஆனாலும் பிராணம் போகிற வரையும் பிராணம் போன பிறகு நான் சௌக்கியமாக இருக்கணும். ஒரு யாகத்தை பண்ணி வை, என்ன ஸ்வர்க்க லோகத்தில் சௌக்கியமாக இருக்கணும். சார் ஸ்வர்கலோகமே போயிடுத்துன்னா என்ன பண்றது? அப்பவும் நான் சௌக்கியமா இருக்கணும், மோட்சத்துக்கு வழிப்பார். இந்த மனுஷனுடைய எண்ணம் எவ்வளவு தூரம் போறது பார்த்தீங்களா? ஆகையால் இதுக்கெல்லாம் அந்த ஈஸ்வரானுக்கிரகா தேவ பும்சா மத்வைத்த வாசனா, அந்த சாஸ்திர வாசனை வரணுமே, ஆனால் பகவான் அனுகிரகம் வேணும். பகவத் அனுகிரகத்தினால்தான் இந்த உலகத்திலேயோ பிறகோ மோட்சத்துக்கோ எல்லாத்துக்கும் அவர் அனுகிரகம் இருந்தால் தான் உடைய பகவத் சங்கல்பம் இருக்கணும். அதுக்காகத்தான் இவர் சொன்னார், சதயபாவம் பசுபதிம், அப்படிப்பட்டதான் இந்த பசுபதியானவர் என்னுடைய பாசங்களை போக்கட்டும், நீக்கட்டும், பாசங்களை போக்கிறவர். அதனால தான் அவருக்கு கோபாலன்னு பேர் வச்சாங்க. கோர்ன பசு, அதை காப்பாத்துறவன் கோபாலன். அதே போல பசுவை காப்பாத்துறவன், பசுவை கட்டை அவுத்து விடுறவன் பசுபதி. நம்ம பாசங்களை போக்கிறவள் பசு பாச விமோச்சனி. எல்லாமே இப்படித்தான், அந்த ஸ்வரூபம் ஒண்ணுதான். தெய்வத்தை எந்த விதமாகவும் நீங்க பிரார்த்தனைப்படலாம். கங்கா பவானி காயத்ரி காளி லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு பத்து விதமான தெய்வங்களை பிரார்த்தனை பண்ணுங்க. எல்லா சாஸ்திரத்திலும் இதே தான் இருக்கும், வெவ்வேறு பேரோட இருக்கணும். தத்துவம் ஒண்ணுதான், உபனிஷத் தத்துவம். அத பரமேஸ்வரன் சொல்றாரு, சிதாலம்பம், எல்லாத்தையும் பிடிச்சிருக்க சைத்தன்யம். நம்ம இதயத்துக்குள்ள நான் நான் தோண்டிட்டு இருக்கக்கூடியதான ஒரு சைத்தன்யம் இருக்கே, அந்த சிதாலம்பம். அவர் யார் சார்? சாம்பம். வெறும் பரமேஸ்வரனை சொல்லல, சாம்பம் அம்பாளோட கூடினதான அந்த பரமேஸ்வரனே. சிவம் அதி விடம்பம் ஹிருதி பஜே, சிவம் மங்களகரமானவர். ஸ்வஸ்ரேயதம் சிவம் பத்ரம், கல்யாணம் மங்களம் சுபம், அப்படிப்பட்டதான அந்த பரமேஸ்வரன். அதி விடம்பம், அதி விடம்பம் அப்படின்னா ஏழு இடத்துல ஏழு விதமான டான்ஸ் பண்ணிட்டு இருக்க. சப்த ஸ்தலங்கள், ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு டான்ஸ். அந்த விடம்பம் விசேஷமாக அந்த விட்டங்க க்ஷேத்திரங்கள் உண்டு, சப்த விட்டங்க க்ஷேத்திரங்கள். ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் ஒவ்வொரு விதமான ஒரு டான்ஸர், அது பரமேஸ்வரனால் தான் முடியும். அந்தந்த ஊருக்கு போய் பார்த்தீங்களையானால் உங்களுக்கு அந்தந்த விதமாக அந்த உற்சவ சந்தர்ப்பத்தில் அந்த பாம்பு மாதிரி நெளிஞ்சு டான்ஸு, மயில் மாதிரி ஒரு டான்ஸ், இப்படி எல்லாம் பண்ணுறது. அப்படிப்பட்ட அந்த பரமேஸ்வரனுடைய சுரமா அதி விடம்பம், எங்கும் டான்ஸ் ஆடிண்டே இருக்கக்கூடியதான நடிப்புகளே அவர் ரொம்ப விசேஷமானவர் அப்படின்னு அவரை ஹிருதி பஜே, என்னுடைய இதயத்தில் தியானம் பண்ணுறேன். ஸோ இப்போ பரமேஸ்வரனை எப்படி தியானம் பண்ண போகிறேன்? வேதங்கள்னால சொல்லப்பட்டவரும், ரொம்ப இனிமையாக இருக்கிறவரும், முப்புறங்களை எரித்தவரும், மூணு விதமான சோமசூரியாக்கள் லோசனாகவும், கம்பீரமாகவும் ஜடபாரத்தோடு இருக்கிறவரும், பாம்புகள் நெளிஞ்சிருந்த போதிலும் தான் அசையாமல் இருப்பவரும், என் மனசை அடக்கிறவரும், தேவதைகளுக்கெல்லாம் தேவமாக அதிசுலபியாக இருக்கிறவரும், சொப்பிரகாசமாக இருக்கிறவரும், என்னிடத்துல ரொம்ப பிரீதியாக உள்ளவரும், என்னுடைய பந்தங்களை அறுக்கக்கூடியவரும், சைத்தன்ய வடிவமாக இருக்கிறவரும், அம்பாளோட சக்தியோடு கூடி இருக்கிறவரும், பரம மங்களத்தை கொடுக்கிறவரும், இங்கும் அங்கும் எல்லா விதமான நாட்டியங்களும் பண்ணி கொடுக்கிறவரும் என்னுடைய இதயத்தில் நான் காணப்பட்டேன் அப்படின்னு பரமேஸ்வரனை தியானம் பண்ணக்கூடியதான வழி இந்த மூணாவது ஸ்லோகத்தில் அழகா நமக்கு சொல்லியிருக்கேத்யம் ஹிருத்யம் திரிபுரஹரமாத்யம் திருடயனம் ஜடாபாரோதாரம் சலதுரகஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மயி சதயபாவம் பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம் சிவமதி விடம்பம் ஹிருதி பஜே அப்படின்னு அந்த பரமேஸ்வரனை மனசுல தியானம் பண்ணிட்டு அவருடைய அனுகிரகம் பெற்றுட்டு வருவோம். அடுத்ததாக நாளைக்கு அந்த பரமேஸ்வரனுடைய பக்தி, அவர் எப்படி அவருடைய அவரை நாம் பக்தி பண்ணணும் அப்படிங்கறது அடுத்த ஸ்லோகத்துல சொல்றது. இதை நாளைக்கு